அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 19 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா குமாரின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் தில்லி உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றியுள்ளது பற்றிய குறிப்பு. முன்னர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து வழக்கறிஞர்களால் கண்ணையாகுமார் தாக்கப்பட்ட சம்பவங்கள் எழுப்பியுள்ள கேள்விகள் குறித்த அலசல். தமிழகத்தில் இடஒதுக்கீடு கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது குறித்த செய்தி.
மக்களுக்காகவே நான் மக்களுக்காகத்தான் நான் என்று சொல்கிற தமிழக முதல்வர், மாற்றுத்திறனாளி நாங்கள் மக்கள் இல்லையா? எங்களது போராட்டத்துக்கான நீதி கிடைக்க வேண்டும்.
இலங்கையில் வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநரிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்துள்ள கோரிக்கை.
தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையே துறப்பதற்கு தயாராக முன்னின்று ஜனாதிபதி செயற்படுகிற போது அவருடைய முகவராக புதிதாக வடமாகாண சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நீங்களும் ஆளுநருடைய அதிகாரங்களை துறந்துவிட்டு நீங்கள் முன்னின்று செயற்பட வேண்டும்.
ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து முன்னாள் தலைமை நீதி அரசர் ஷிராணி பண்டார் நாயக்கு விடுதலை செய்யப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தி மற்றும் விண்ணப்பிற செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
லிபியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவத்தினர் விமான தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
The American officials are saying the primary target was a Tunisian national they believe to be
இதில் குறைந்தது 38 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு நகரான சப்ராதாவை முற்றுகையிட்டு அங்குள்ள ஐஎஸ்இன் முக்கியஸ்தரான நெரோடின் சௌச்சான் என்பவரை கொலை செய்யும் நோக்குடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நபர் துனிசியாவைச் சேர்ந்தவராவார். துனிசியாவில் கடந்த வருடம் நடந்த இரு தாக்குதல் சம்பவங்களுடன் இவர் தொடர்புபட்டுள்ளார் என நம்பப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டனர். இவற்றில் ஒரு தாக்குதல் தலைநகர் துனிஷிலுள்ள பாடோ அருங்காட்சியகத்திலும் மற்றையது சுற்றுலா தலமான சூசிலும் நடத்தப்பட்டன. அமெரிக்காவின் விமான தாக்குதலில் ஐஎஸ்இன் அந்த முக்கியஸ்தர் கொல்லப்பட்டுள்ளாரா என்பது தெளிவில்லாமல் உள்ளது.
உகண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலை அடுத்து வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சித் தலைவரும் அதிபர் வேட்பாளருமான கிசா பெசிஜே கைது செய்யப்பட்டதை அடுத்து தலைநகரின் பகுதிகளில் வன்முறை மோதல்கள் இடம்பெற்றுள்ளன.
I've been outside the opposition party headquarters for hours and in that time I have seen
அவர் தனது FDC கட்சியின் தலைமையகத்தில் செய்தியாளர் மாநாட்டில் பேசுவதற்கு சற்று முன்னர் காவல்துறை அவரை கைது செய்தது. காவல்துறையினர் கண்ணீர் புகை தாக்குதல்களை மேற்கொண்டு கூட்டத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டதாக பிபிசிக்கு தெரிவித்த அந்த கட்சியின் பேச்சாளர் எதிர்க்கட்சித் தலைவரை காவல்துறையினர் தமது காரில் ஏற்றிச் சென்றதாகவும் கூறினார். வியாழன் நடைபெற்ற தேர்தலின் ஆரம்ப கட்ட முடிவுகள் அதிபர் யோவரி முசவனி அதிக வாக்குகளை பெற்று பதவியில் நீட்டித்திருப்பார் என தெரிவிக்கிறது.
லெபனானுக்கான 3 பில்லியன் பெறுமதியுடைய ராணுவ நிதி உதவியை சவுதி அரேபியா இடைநிறுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. லெபனானுடனான உறவுகளை மீளாய்வு செய்யும் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சவுதி அதிகாரி ஒருவர் கூறுகிறார். இந்த நிதி லெபனான் ராணுவத்திற்காக பிரான்சிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்ததாக சவுதி செய்தி சேவையொன்று தெரிவித்துள்ளது. லெபனான் பாதுகாப்பு பிரிவுக்கான பில்லியன் பெறுமதியான நிதி உதவியை ரத்து செய்துள்ளதாக சவுதி அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்த செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. லெபனானின் சியா குழுவான ஹிஸ்புல்லா சவுதியின் பிரதான எதிரியான ஈரானுக்கு ஆதரவு வழங்கியதால் சவுதி கடும் கோபமுற்றிருக்கிறது.
ஆஸ்திரியா தனது நாட்டினுள் அனுமதிக்கப்படும் குடியேறிகள் மற்றும் அகதிகளின் உச்ச வரம்பினை அறிமுகப்படுத்தியுள்ளது.
Wir werden weiterhin für einen europäischen Weg aus der Flüchtlingskrise.
ஆஸ்திரியாவின் இந்த நடைமுறை ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்திற்கு முற்றிலும் பொருத்தமற்றது என ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேறிகள் தொடர்பான விடயங்களை கையாளும் அதன் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரியா தனது தெற்கு எல்லையில் நாளொன்றிற்கு 80 வரையான அகதி தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளும்.
வெளிநாட்டவர்கள் தனது நாட்டில் தங்கி வேலை செய்வதற்கான நடைமுறைகளை இலகுவாக்க உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. அங்கு தளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் முயற்சியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. சீனாவின் பொருளாதாரம் கடந்த வருடம் 6.9 வீதத்தால் வளர்ச்சியடைந்தது. ஆனால் அது கடந்த கால் நூற்றாண்டின் குறைவான வளர்ச்சியாகும்.
ஈராக்கின் ஃபலூஜா நகரில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கும் உள்ளூர் பழங்குடியினருக்கும் இடையே சண்டை இடம்பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாக்தாத்தின் மேற்கு பகுதியில் உள்ள குறித்த நகரம் ஐஎஸ்இன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. ஆனால் தற்போது அதனை அரசாங்க படையினர் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கின்றனர். தீவிரவாதிகள் பயன்படுத்திய கட்டடம் ஒன்றை பழங்குடி போராளிகள் தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக அரசாங்கத்திற்கு ஆதரவான தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. நகரின் வடக்கு பகுதியை பழங்குடியினர் கைப்பற்றியதாகவும் ஆனால் பின்னர் அதனை ஐஎஸ் மீளவும் பிடித்துவிட்டதாகவும் அறிக்கையொன்று தெரிவிக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையாகுமாரின் ஜாமீன் மனுவை விசாரிக்க மறுத்திருக்கின்ற உச்சநீதிமன்றம் அதற்கு தில்லி உயர்நீதிமன்றத்தை நாடுமாறும் கண்ணையாகுமார் பத்திரிகையாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான குறிப்புடன் முரளிதரன்.
தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையாகுமாரின் ஜாமீன் மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்ததை அடுத்து அவர் தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு திங்கட்கிழமையன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய வழக்கில் தூக்கிலிடப்பட்ட முகமது அப்சல் குருவுக்கு ஆதரவாக நடந்த பேரணியில் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன என்ற குற்றச்சாட்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் பாட்டியாலா நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது வழக்கறிஞர்கள் சிலர் அவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. பத்திரிகையாளர் ஒருவரும் இந்த சம்பவத்தின் போது தாக்கப்பட்டார். இதையடுத்து உயிருக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசியல் சாசனத்தின் 32வது பிரிவின் கீழ் ஜாமீன் கோரி கண்ணையா உச்சநீதிமன்றத்தை அணுகினார். அந்த வழக்கை இன்று எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தாங்கள் விசாரித்தால் கீழ் நீதிமன்றங்கள் இம்மாதிரியான வழக்குகளை விசாரிக்க இயலாதவை என்ற தவறான பார்வையை ஏற்படுத்தும் என்பதால் உயர்நீதிமன்றத்தை அணுகும்படி கூறியது. இதையடுத்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி கண்ணையா மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தொடர்பானவர்கள் தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு வரும்போது அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென தில்லி காவல்துறைக்கும் மத்திய அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையில் பிற்பகல் 3:30 தில்லியில் ஒரு பிரிவு வழக்கறிஞர்கள் வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜே ஆகிய முழக்கங்களுடன் மாணவர் தலைவர் கண்ணையாவை கண்டித்து ஊர்வலமாக சென்றனர்.
முரளிதரன் அளித்த குறிப்பது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கண்ணையாகுமார் தேச துரோக வழக்கு விசாரணைக்காக தில்லியில் இருக்கின்ற பாட்டியாலா நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்ட போது அவரையும் சில பத்திரிகையாளர்களையும் வழக்கறிஞர்கள் குழு ஒன்று தாக்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. நீதிமன்ற வளாகத்துக்குள் வழக்கறிஞர்களே இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது தொழில் ரீதியாக சரியான நடத்தை இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து இந்திய பார் கவுன்சிலின் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்று தில்லியில் இருக்கின்ற சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இந்த ஜவஹர்லால் நேரு அந்த கண்ணையாகுமார் அவர் அந்த சம்பந்தமான வழக்கு நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்ட பொழுது பால் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலைவர் மன்னன்குமார் மிஸ்ரா அவர்கள் இது மாதிரி இந்த வன்முறை செயலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீது நாங்கள் கடுமையான தண்டனை எடுப்போம், அதாவது அவங்க வந்து இந்த வழக்கறிஞர்களை ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்களுடைய லைசன்ஸுக்கு வந்து ரத்து பண்ணுறதுக்கு இல்லை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் வந்து ஒரு முறையாக வந்து விசாரணை பண்ணி அது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் அவர் மன்னன்குமார் மிஸ்ரா பார் கவுன்சில் தலைவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் நேற்றுக்கு ஈவினிங் வந்து ஓய்வு பெற்ற பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த நரசிம்மா ரெட்டி, அப்புறம் மூத்த வழக்கறிஞர்கள் எம்என் கிருஷ்ணமணி மற்றும் பார் கவுன்சிலுடைய கோ சேர்மன் பிரபாகரன் 3 ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த குழு வந்து அநேகமாக இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்டவர்களோட அதாவது பத்திரிகைக்காரங்க அந்த வழக்கறிஞர்கள் அவங்க கிட்ட சம்பந்தமாக பேசி இந்த வன்முறை வந்து எதனால் இந்த வன்முறை நிகழ்ந்தது, இதற்கு முக்கியமாக யார் காரணம், வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே காரணமா இல்லை பத்திரிகையாளர்களுடைய தூண்டுதல்னால இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டதா அப்படிங்கிறத வந்து அந்த 3 குழு வந்து நாளை ஈவினிங்குள்ளே அவங்க வந்து அந்த ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க பார் கவுன்சிலுக்கு. ஸோ பார் கவுன்சில் வந்து அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த வழக்கு மீண்டும் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வருது. அப்போ வந்து பார் கவுன்சில் வந்து இது ஒரு அறிக்கையாக வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்க.
ஆனால் இந்த உச்சநீதிமன்ற விசாரணைக்கு இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் அந்த அறிக்கையை வந்து உதவலாம். ஆனால் பார் கவுன்சிலே இந்த விஷயத்தில் தொழில் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் என்று சொல்வார்கள், தொழில் ரீதியான தவறான நடத்தை, அந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுகிறது அல்லவா, அதிலே அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க போவதாக சொல்லியிருக்கிறார்களா?
சாதாரணமாக இது போன்ற சம்பவங்களில் அதாவது அவர்களுடைய தொழில் ரீதியாக மிஸ்கான்டக்ட், அதாவது இப்போ ஒரு ஒரு கிளையண்ட் கிட்ட வந்து அவங்க வந்து பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு வாதாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கு வாதாடுறது, இது மாதிரி இப்போ வந்து உயர் நீதிமன்றத்திலேயோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலேயோ நீதிமன்ற அவர் வழக்குகளுக்கு ஆளாகிறது, இது மாதிரி சில குற்றங்களுக்கு தான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் அப்படின்னு அவங்க அந்த பார் கவுன்சில் விதிகளில் சொல்லியிருக்காங்க. இந்த அதாவது நீதிமன்றங்களுக்கு வெளியில நடைபெறும் இது போன்ற வன்முறை சம்பவங்கள்ல வந்து பார் கவுன்சில் வந்து எந்த அளவுல வந்து தலையிட முடியும் அந்த சம்பந்தப்பட்ட வழக்குகள் மீது?
இது நீதிமன்ற வளாகத்துக்கு நீதிமன்றத்துக்கு அப்கோர்ஸ் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது தங்களுடைய வழக்கறிஞர் என்ற அந்த தொழிலை அல்லது வேலையை செய்வது செய்யும் பொழுது அவர்கள் தவறாக நடந்து கொண்டால் அது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அல்லது தொழில் ரீதியான தவறான நடத்தை என்று சொல்லலாம். ஆனால் இது வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடந்த வன்முறை தானே, அது எப்படி பார்ப்பது?
சாதாரணமாக இது போன்ற வழக்குகளில் இப்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் சாதாரணமாக இந்த இது போன்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற பிறகுதான் பார் கவுன்சில் பிரைமா ஃபேசி கில்ட் நிரூபிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இதே போன்ற சட்டங்கள் தான் வந்து அரசியல்வாதியா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படுவதில்லை. அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் வழக்கை அவர்கள் சந்தித்து அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபணமான பிறகு அவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கப்படுமையானால் அந்த சமயத்தில் தான் இது போன்ற ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் இது வந்து பிரைமா பேசி இவர்கள் இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் பார் கவுன்சில் தற்காலிகமாக அவர்களுக்கு 3 மாதமோ அல்லது 6 மாதமோ அவர்கள் லைசன்ஸை இதில் சஸ்பெண்ட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
சட்ட விவகார செய்தியாளர் ஜெயவெங்கடேசன். தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கங்கள் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அவர்களுக்கென பல்வேறு சலுகைகளை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதனிடையே 3வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறார்கள். மேலதிக தகவல்களுடன் முரளிதரன்.
கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கு பல சலுகைகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் 110வது விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது உயிரிழந்தால் வழங்கப்படும் தொகை 2x தெரிவித்துள்ளார்.
இந்த குடும்ப நலநிதி உதவியை உயர்த்த வேண்டும் என பல்வேறு சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இதனை ஏற்று இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை 3 லட்சம் ரூபாய் என உயர்த்தப்படும்.
மேலும் சத்துணவு பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு, அரசு கலைக்கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியம் உயர்வு, தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாயத்தை மீண்டும் அமைத்தல் ஆகிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வெளியிட்டார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே செயல்படுத்த வேண்டுமென அரசு ஊழியர் சங்கங்கள் கோரி வருகின்றன. இது தொடர்பாக ஆராய்வதற்கு வல்லுநர் குழு அமைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பு தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் தலைவர் தமிழ்ச்செல்வி,
இன்று தமிழக அரசு தன்னுடைய நீண்டகால மௌனத்தை கலைத்து சில அறிவிப்புகளை சொல்லியிருப்பதை அரசு ஊழியர் சங்கம் அனைத்து தொழிற்சங்க போராட்ட குழு வரவேற்கிறது. ஆனால் இந்த அறிவிப்புகள் குறித்து நாங்கள் முழுமையாக பரிசீலிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த காத்திருப்பு போராட்டம் உடனடியாக முடிவுக்கு வராது, இது தொடர்ந்து நடைபெறும். நாளை கூட இருக்கக்கூடிய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய செயற்குழு, போராட்ட குழு, ஆசிரியர் அரசு ஊழியர் போராட்ட குழு அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் முடிவெடுக்கும். அதுவரை இந்த போராட்டம் தொடரும்
என்று தெரிவித்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் தவிர மாற்றுத்திறனாளிகளும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று முன்தினம் போராட்டத்தை துவக்கிய அவர்கள் சென்னையில் உள்ள மைதானம் ஒன்றில் இருந்தபடி உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கும் நிலையில் 3வது நாளாக இன்றும் போராட்டத்தை நடத்தி வரும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் என தெரிவித்தனர். இது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகள் போராட்ட குழுவின் தலைவரான ஜான்சி ராணி,
உச்ச நீதிமன்றம் 2013 3% அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகள் தர வேண்டும் என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தமிழக அரசு தொடர்ச்சியாக அமல்படுத்த மறுக்கிறது. மாற்றுத்திறனாளி நாங்கள் மக்கள் இல்லையா? எங்களது போராட்டத்துக்கான நீதி கிடைக்க வேண்டும். கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கு அறிவிப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு நாளை வரை நாங்கள் காத்திருக்கிறோம் தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும்
என்று கூறினார். இதற்கிடையில் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டமான திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வறண்ட பகுதியான அவிநாசிக்கு பவானி ஆற்றின் உபரி நீரை கொண்டு வரும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் ஆரம்பக்கட்ட பணிகளை துவங்குவதாக தமிழக அரசு இன்று அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென கோரி கடந்த 12 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருந்தபோதும் போராட்டத்தை நிறுத்திக் கொள்வது குறித்து நாளை அறிவிக்கப்படும் என இதற்கான போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்.
முரளிதரன் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட முன்னாள் தலைமை நீதியரசர் ஷிராணி பண்டார் நாயக்கவை அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து கொழும்பு நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் கே எஸ் உதயகுமார்.
ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்கவை அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது இலங்கை சட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய தீர்ப்பொன்றென ஷிராணி பண்டார்நாயக்க சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குணரத்ன வன்னிநாயக்க தெரிவித்தார்.
மஹிந்த ராஜபக்ச ஆண்டு வீசி தலைமை
நீதிபதியாக கடமையாற்றிய போது சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை முறையாக சமர்ப்பிக்க தவறியதாக குற்றம் சாட்டி கடந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஷிராணி பண்டார்நாயக்கவுக்கு எதிராக 3 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் வேண்டுகோளொன்றை விடுத்த ஷிராணி பண்டார்நாயக்க தரப்பின் வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பழிவாங்கும் நோக்கத்துடன் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்ற விதத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் முன்னாள் தலைமை நீதிபதியை விடுதலை செய்யுமாறு அவர்கள் ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதன்படி இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அறிவித்தனர். இதன்படி முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்கவை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டார். இலங்கை வரலாற்றில் தலைமை நீதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் தடவை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார். வடக்கு மாகாண சபையின் புதிய ஆளுநர் ரெஜினோல் குரே இன்று கடமையை பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள ரெஜினோல் குரே அவர்களுக்கு இன்று யாழ்ப்பாணத்தில் வடமாகாண முதலமைச்சர் அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் முக்கியஸ்தர்களினால் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு ஆங்கிலம், தமிழ், சிங்களம் என மும்மொழிகளிலும் உரையாற்றிய புதிய ஆளுநர் வடபகுதி மக்களின் பிரச்சனைகளை நன்கு அறிந்திருப்பதாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு தன்னால் இயன்ற பணியை ஆற்ற உள்ளதாகவும் உறுதியளித்திருக்கின்றார்.
மண்ணுக்கு மரம் பாருமா, மரத்துக்கு இல்லை பாருமா, கொடிக்கே காய் பாருமா, பெட்டெடுத்த குழந்தை தாய் பாருமா. அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கா தாய்க்கு உங்கள் பாரம் இல்லை, எல்லோரும் சகோதர மாதிரி இருக்க வேண்டும். அப்படியே கேட்ட கலையுத்து ஹொந்தமதே தமாய் சகேஹா விசுவாசி துருக்கரகனி.
சந்தேகத்தை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்துவதன் ஊடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இதயத்தை மூடிக்கொண்டு உறவாட முடியாது. முன்கை நீண்டால்தான் முழங்கை நீளும். அதற்கு நம்பிக்கை அவசியம். வடமாகாண முதலமைச்சருக்கும் மாகாண சபைக்கும் வேண்டிய ஒத்துழைப்பை நான் வழங்குவேன் என்றார் வடமாகாணத்தின் புதிய ஆளுநர் ரெஜினால் குரே அவர்கள். இந்த வைபவத்தில் ஆளுநரை வரவேற்று முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் உரையாற்றினார்.
10 வருட காலமாக மேற்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஆகவே எவ்வாறு ஒரு மாகாண சபை இயங்க வேண்டும், அது இயங்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கு நாங்கள் எந்த விதத்திலே நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆளுநருடைய இடத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒருவர் அவர். தன்னுடைய முதலமைச்சர் என்ற அனுபவத்தையும் கருத்தில் எடுத்து நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒருவராக எம்முடைய ஆளுநர் அவர்கள் இருக்கின்றார், இருக்க போகின்றார். எங்களுடைய மொழியை பேசும் ஒருவர் இங்கு எங்களுடைய ஆளுநராக வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பேசுவது என்ன, எங்களுடைய மனோநிலை என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் அவரிடம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு அளவுக்கு நல்லதையே செய்யக்கூடிய ஒருவராக எங்களுக்கு ஒரு ஆளுநர் கிடைத்திருக்கின்றார்.
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் புதிய ஆளுநர் அதிகாரங்களை பரவலாக்குவதில் முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
இந்த வருடம் எங்களுடைய நாட்டுக்கான புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அந்த வேளையிலே அதிகார பகிர்வு முறை அர்த்தமுள்ள விதத்திலே செய்யப்பட வேண்டும் என்பது புதிய ஆட்சியாளர்கள் எங்கள் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது மாகாண ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள் வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். அப்படியாக குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னின்று செயற்படுத்துகிறவராக நீங்கள் திகழ வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய கையிலே பகிரப்பட்ட அதிகாரங்கள் இருக்க வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படுமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரம் இல்லாத ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிற போது அவருடைய கையிலே நிறைவேற்று அதிகாரம் இல்லாமல் போகும். தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையே துறப்பதற்கு தயாராக முன்னின்று ஜனாதிபதி செயற்படுகிற போது அவருடைய முகவராக புதிதாக வடமாகாண சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நீங்களும் ஆளுநருடைய கையிலே இருக்கிற அதிகாரங்களை விசேடமாக நிறைவேற்று அதிகாரங்களையும் சட்ட வாக்களிலேயே ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்களையும் துறந்து விட்டு மாகாண சபையிலே பிரதிநிதிகள் மக்கள் செய்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய கையிலே மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன்னின்று செயற்பட வேண்டும்
என்றார் சுமந்திரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பாது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் 82 மனித எலும்புக்கூட்டு எச்சங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிக்கு அருகில் உள்ள கிணறு ஒன்றை தோண்டி பார்க்குமாறு மன்னார் நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழியையொட்டிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த கிணற்றை தோண்டுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மன்னார் நீதிமன்றம் மீண்டும் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த புதைகுழியிலிருந்து 82 மனித எலும்புகள் எச்சங்கள் என்பன அங்கு இடம்பெற்ற அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து அந்த பகுதியில் இருந்த கிணறும் வேண்டுமென்றே மண் நிரப்பி மூடப்பட்டிருப்பதனால் அதற்குள்ளேயும் காணாமல் போயுள்ளவர்களுடைய எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட பட்டிருந்தது. ஆயினும் அங்கு அத்தகைய கிணறு ஒன்று இருக்கவில்லை என காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மறுத்திருந்தனர். இதனால் இந்த கிணறு தொடர்பில் சர்ச்சைகள் கிளம்பியிருந்தன. இந்த நிலையிலேயே இரண்டாவது தடவையாக மன்னார் மாவட்ட நீதவான் ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா அவர்கள் காவல்துறையினருக்கு அந்த கிணற்றை தோண்டுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இன்று உத்தரவிட்டிருக்கின்றார். இது குறித்த கூடுதல் விவரம் என்ன என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த சட்டத்தனி ஜி ராஜகுலேந்திரா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
காணாமல் போனோருடைய பெற்றோருடைய சங்கம் சார்பாக ஏற்பட்ட சட்டத்தரணிகள் அதில் ஒரு கிணறு இருந்தது என்று சொன்ன கருத்தை சிஐடி போலீசார் அந்த இடத்திலே அப்படி ஒரு கிணறு இருக்கவில்லை என்று வலுவாக மறுத்த ஒரு அடிப்படையிலே அது ஒன்று இருந்தது என்று இவர்கள் சொன்னதனாலே நீதிமன்றம் அந்த இடத்திலே கிணறு ஒன்று இருந்தது என்பதற்கான அடையாளத்தை கண்டதன் பின்னர் அதனை அகழ்வதற்காக உரிய திணைக்களத்தை சார்ந்த தலைவர்களை வரும்படியும் இன்றைக்கு அதை அந்த அகழ்வினை மேற்கொள்வதாக இருந்தது. ஆனாலும் மன்னார் பொலிஸ் நிலைய தலைமை பொறுப்பு அதிகாரி அவர்கள் சொன்னார்கள், இந்த கிணத்தை சுற்றிய பகுதியிலே வெள்ளம் இருக்கிறது, ஆகவே அகழ்வு வேலைகளை மேற்கொள்வதில் சங்கடங்கள் இருக்கும் என்று. அதனாலே அந்த சட்டத்தரணிகள் மேற்கொண்ட ஒரு விண்ணப்பத்தின் பேரிலே மன்னார் நீதவானவர்கள் பொலிசாரோடு சட்டத்தரணிகள் சகிதம் அந்த கிணறு இருந்த பகுதியை சென்று பார்த்து கிணத்தை சுற்றி இருக்கிற நீரினை வாரி இறைத்து மற்ற பகுதிக்கு செலுத்தி அதனை காய செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் தந்ததோடு எதிர்வரும் 4ஆம் மாதம் 4ஆம் தேதியில் இருந்து 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை செய்யும்படி போலீசாருக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள்
என்றார் சட்டத்தனி ராஜகுலேந்திரா அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கின்ற ECTA என்ற புதிய ஒப்பந்தத்துக்கு இலங்கையில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இது தொடர்பான சில முக்கிய தகவல்கள் அடுத்து. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே முன்னெடுக்கப்பட இருக்கின்ற பொருளாதார தொழில்நுட்ப கூட்டுறவுக்கான ஒப்பந்தம் தொடர்பில் இலங்கையில் தொழில்சார் நிபுணர்களும் வணிகத்துறை சமூகத்தினரும் தொழிற்சங்கங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒப்பந்தம் மூலம் தொழிலாளர்கள் அடங்கலாக இரு நாடுகளுக்கும் இடையில் சேவைகளை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான் அதற்கு காரணம். இந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப தொழில்சார் நிபுணர்கள் மற்றும் வணிக சமூகத்தினரை உள்ளடக்கிய 45 பிரதிநிதிகளின் கூட்டுக்குழு ஒன்றை அமைத்து பேச்சு நடத்துவதற்கு அரசாங்கம் இப்போது இணங்கியிருக்கிறது. தங்களுடன் பேச்சு நடத்த கோரி மருத்துவர்களிடங்களாக சுமார் 8,000 தொழில்சார் நிபுணர்கள் வீதியில் இறங்கியிருந்த நிலையில்தான் அரசாங்கம் இதற்கு சம்மதித்திருக்கிறது. இதற்கிடையே இந்த எதிர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு அணியான பொது எதிரணி என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் கூட்டமைப்பும் தீவிரமாக இறங்கியிருக்கிறது. முன்னர் கடும் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டிருந்த இந்தியா இலங்கை இடையிலான சீபா என்ற ஒப்பந்தத்துக்கும் வரப்போகின்ற புதிய ஒப்பந்தத்துக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதுதான் அவர்களின் வாதம். புதிய ஒப்பந்தம் நிறைவேற முன்னதாகவே இந்தியாவிலிருந்து சேவைகளை இலங்கை பெறத்துவங்கிவிட்டதாகவும் பொது எதிரணி கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கூறியிருக்கிறது. இந்திய நிறுவனம் ஒன்றின் ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி சேவை ஒன்று ஏற்கனவே இலங்கையில் துவங்கப்பட்டிருப்பதாகவும், அதனால் உள்ளூரில் தனியார் ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், உள்ளூரில் அரசாங்கம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஆம்புலன்ஸ் சேவைகளை விரிவாக்காமல் அரசாங்கம் இந்திய நிறுவனத்தை வரவழைத்திருப்பதாகவும் அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. இலங்கையின் பொருளாதாரத்தை வெளிநாட்டு மயமாக்கும் வேலை இது என்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவு அணி கூறியிருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் கடுமையாக மறுத்துள்ளது.
ඉන්දියාවේ අගමැතිතුමා ලංකාවට එනකොට 2015 මාර්තු මාසයේ ඔහු ප්‍රධානයක්
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு இலங்கை வந்தபோது இந்தியா அளித்திருந்த அன்பளிப்பே இந்த ஆம்புலன்ஸ் சேவை என்று துணை வெளியுறவு அமைச்சர் ஹர்ஷடி சில்வா பிபிசியிடம் கூறினார். அவ்வாறே புதிதாக வரக்கூடிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய தொழிலாளர்கள் இலங்கைக்கு வந்தால் உள்ளூர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற விமர்சனத்தையும் அமைச்சர் ஹர்ஷடி சில்வா மறுத்து பேசினார். இலங்கையில் இயங்கக்கூடிய சில தொழில்களுக்கு இந்தியாவிலிருந்து நிபுணர்களை வரவழைக்கும் தேவை இருந்தால் மட்டுமே அந்தந்த துறைகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டுமே அதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று துணை வெளியுறவு அமைச்சர் கூறினார். உள்ளூர் தொழில்கள் தொடர்பில் துறைசார் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியே இந்திய தொழிலாளர்களை வரவழைக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் பிபிசியிடம் கூறினார். ஐநாவின் மனிதுரிமைகளுக்கான உயர் ஆணையர் சயீத் ராதல் ஹுசைன் அண்மையில் இலங்கை சென்றிருந்த போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆதரவு அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரான்சவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான குறிப்புடன் கே எஸ் உதயகுமார்.
கடந்த 6ஆம் தேதி ஐநாவின் கொழும்பு காரியாலயம் முன்பாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு பாதைகளில் இடையூறுகளை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உட்பட 7 நபர்களுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கருவக்காட்டு போலீசார் தாக்கல் செய்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். கடந்த 6ஆம் தேதி ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் சயீத் அல் ஹுசைன் இலங்கையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போது விமல் வீரவன்ச உட்பட குழுவொன்று ஐநாவின் கொழும்பு காரியாலயம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாதைகளை வழிமறைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசார் முன்வைத்த கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, ஜெயந்த சமரவீர உட்பட 7 நபர்களுக்கு எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தார். கடந்த ராஜபக்ஷ ஆட்சிக்காலத்தில் அமைச்சராக இருந்தபோது விமல் வீரவன்ச ஐநாவின் கொழும்பு காரியாலயம் முன்பாக 2 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். அப்போது விமல் வீரவன்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாதமை குறித்து எதிர்க்கட்சிகள் ராஜபக்ஷ அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது.
கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள தர்மராஜ மாவத்த வீதியை திறக்கக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அதனை எதிர்த்த பகுத்தப்பிக்குகளின் ஆதரவு குழுவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு முன்பாக கடந்த 18 வருடங்களாக மூடப்பட்டிருக்கும் கண்டி மையங்கனை இடையேயான வீதியை திறக்கக் கோரி கண்டி நகரின் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கும் அமைப்பினர் அங்குள்ள தர்மராஜ கல்லூரிக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் பேரணியாக தலதா மாளிகையை நோக்கி வந்தனர். இதற்கு ஆதரவாக நீதியான சமூகத்திற்கான மக்கள் இயக்க உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனிடையே இந்த வீதியை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பௌத்த தேரர்கள் சிலரும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியாக வந்த இந்த இரு குழுவினரும் ஒருவரை ஒருவர் சந்தித்த போதே அங்கு மோதல் வெடித்தது. இந்த வீதி மூடப்பட்டுள்ளமையினால் வாகன நெரிசல், சுற்றுச்சூழல் மாசு போன்றவை ஏற்படுவதாகவும், 15 கிலோமீட்டர் தூரத்தை வாகனத்தில் கடப்பதற்கு 3 மணி நேரம் எடுப்பதாகவும் கண்டி நகரின் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கும் அமைப்பு கூறுகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.